அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 25 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட கட்சியின் தலைவரும் அந்த கட்சியின் தென்மண்டல செயலாளருமான மு க அழகிரியின் பிபிசி தமிழோசை கழித்த செவ்வி. இலங்கையில் 2011 ஆண்டு விழுந்த விண்கல்லில் பூமிக்கு வெளியிலும் உயிர்கள் வாழக்கூடும் என்பதற்கான மேலதிக சான்றுகள் கிடைத்திருப்பதாக கூறும் அந்த விண்கல்லை ஆராய்ந்த விஞ்ஞானியின் செவ்வி.
Because of the presence of the fossilized life forms in rocks that fell from the sky, it is absolutely clear evidence that life is a terrestrial phenomenon.
கிழக்கு மாகாண சபை நிர்வாகத்தின் வெற்றிடங்களுக்கு புதிதாக வழங்கப்பட இருக்கும் நியமனங்களை இன விகிதாச்சார அடிப்படையில் ஆளணி சமன்படுத்தும் செயல்பாட்டுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
எகிப்தில் ஹஸ்னி முபாரக்கை பதவியிலிருந்து வீழ்த்திய கிளர்ச்சியின் 3வது ஆண்டை நினைவுகூறும் வகையில் கெய்ரோவிலும் ஏனைய பல நகரங்களிலும் நடந்த போட்டி ஊர்வலங்களில் 8 ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் கூறியிருக்கிறார்கள். தலைநகரில் ராணுவத்தால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முகமது மோசியின் இஸ்லாமியவாத ஆதரவாளர்களும் மற்றும் புதிதாக மதசார்பற்றவர்களும் நடத்திய ஆர்ப்பாட்டங்களை கலைக்க போலீசார் கண்ணீர் புகையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அரசாங்க ஆதரவாளர்களும் தகுதி சதுக்கத்தில் ஆண்டு நிறைவுக்காக கூடியிருக்கின்றார்கள். சுயஸில் போலீஸ் கட்டம் ஒன்றுக்கு அருகே பெரும் குண்டுவெடிப்பு ஒன்று நடந்திருக்கின்றது.
இதனிடையே எகிப்தில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற ஆஸ்திரேலிய ஊடகவியலாளர் பீட்டர் கஸ்டே தனது கைது பேச்சு சுதந்திரத்துக்கு விழுந்த பலத்த அடி என்று கூறியிருக்கிறார். 2 சக ஊடகவியலாளர்களுடன் அல் ஜசீரா செய்தியாளர் பீட்டர் கஸ்டே கைதானார். தவறான செய்திகளை வெளியிடுவதாகவும் பயங்கரவாத அமைப்பாக அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் சகோதரத்துவ கட்சியினருடன் சேர்ந்து இயங்குவதாகவும் அவர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது. எகிப்தின் இராணுவ பின்புலம் கொண்ட அரசாங்கம் விமர்சன குரல்களை சகித்து கொள்ளாது என்கின்ற செய்தியையே தனது கைது எல்லா செய்தியாளர்களுக்கும் வழங்கியிருப்பதாக சிறையிலுள்ள பிபிசியின் முன்னாள் செய்தியாளர் கஸ்டே அனுப்பியிருக்கின்ற கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
ஜெனீவாவில் நடக்கும் சிரியா சமாதான பேச்சுக்களில் போரில் ஈடுபடுகின்ற 2 தரப்பும் முதல் தடவையாக ஒரே அறையில் சிறிது நேரம் நேருக்கு நேர் அமர்ந்திருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்கள் நேரடியாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இந்த முதல் கூட்டம் சுமார் அரை மணி நேரம் நடந்தது. அதில் ஐநா மத்தியஸ்தர் லக்தர் பிரஹாமி மாத்திரம் பேசினார்.
The huge ambition of this process is to save Syria. No less than that.
மனிதநேய உதவிகள் மற்றும் கைதிகளை விடுதலை செய்தல் ஆகியவற்றை இலக்கு வைத்து 2 தரப்பும் இன்று பிற்பகலிலும் பேச இருக்கின்றார்கள். ஹோம்ஸ் நகரில் போர் நிறுத்தம் கோரப்போவதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. ஒரு அரசியல் மாற்றத்துக்கான முக்கிய விஷயங்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய முரணான வியாக்கியானங்கள் குறித்து அடுத்த வாரங்களில் பேச இருப்பதாக 2 தரப்பும் கூறியிருக்கின்றன.
இதனிடையே சிரியாவில் போராடுவதற்காக பிரிட்டனில் இருந்து செல்லும் முஸ்லீம் இளைஞர்கள் மீண்டும் நாடு திரும்பியதும் பிரிட்டனிலும் தாக்குதல்களை நடத்த முயற்சிக்கக்கூடும் என்று முன்னணி பிரிட்டிஷ் முஸ்லீம் விவகார அவதானி ஒருவர் கூறியிருக்கிறார். கடுமையான வன்முறைகளுக்கு பழகி போனவர்களை மீண்டும் பிரிட்டிஷ் சமூகத்தில் இணைப்பது என்பது மிக கடினமாக இருக்கும் என்றும் பிபிசியிடம் பேசிய முகமது அன்சார் தெரிவித்தார். இந்த வாரத்தின் முற்பகுதியில் சிரியாவில் பயங்கரவாத உதவி நடவடிக்கைகளுக்காக லண்டனில் பணம் ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் பெண்கள் இருவர் கைது செய்யப்பட்டனர். இதேவேளை சிரியாவிலிருந்து பிரிட்டனுக்கு வரும் பிரிட்டிஷ் பிரஜைகள் நாட்டின் கொடிவரவு எல்லைகளிலேயே தடுக்கப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். உக்ரைனின் அரசியல் நெருக்கடியை தீர்ப்பதற்கான முயற்சிகள் பலன் தரவில்லை என்று அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயுதங்களை பயன்படுத்துவதாகவும் போலீஸ் படைக்கு தலைமை தாங்கும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையிலான மோதல்கள் தொடரும் நிலையில் உக்ரைன் அதிபர் விக்டர் யானுகோவிச் எதிர்க்கட்சித் தலைவர்களுடன் புதிய பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். பாதுகாப்பு படையினர் அரசாங்கத்தின் உத்தரவை பொருட்படுத்தாமல் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர்களில் ஒருவர் முன்னதாக கேட்டிருந்தார்.
டெக்சாஸ் மருத்துவமனை ஒன்றில் கர்ப்பம் தரித்திருந்த காரணத்தால் உயிரோடு வைக்கப்பட்டிருந்த மூளை இறந்து போன பெண் ஒருவருக்கு பொருத்தப்பட்டிருந்த உயிர்காப்பு கருவிகளை நீக்குமாறு அமெரிக்க நீதிபதி ஒருவர் உத்தரவிட்டிருக்கின்றார். இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக நினைவிழந்த நிலையில் அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவர் 14 வார கர்ப்பிணியாக இருந்தார். இந்த மாதிரியான நிலையில் துணை மருத்துவ ஊழியர்களாக இருந்த தானும் தனது மனைவியும் உயிர்காப்பு கருவிகளை விரும்பவில்லை என்று அந்த பெண்ணின் கணவர் கூறியிருக்கின்றார். ஆனால் பிறக்காத குழந்தையின் உயிரை காக்க வேண்டிய கடமை தமக்கு இருப்பதாக மருத்துவமனை வாதாடியது.
அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியின் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் ட்விட்டர் மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தி அரங்கத்தில் முதலில் தமிழக செய்தி ஒன்று. திமுகவிலிருந்து நேற்று வெள்ளிக்கிழமையன்று தற்காலிகமாக நீக்கப்பட்ட கட்சியின் தலைவர் மு கருணாநிதியின் மகனும் அந்த கட்சியின் தென்மண்டல செயலாளருமான மு க அழகிரி பிபிசி தமிழோசைக்கு செவி அளித்திருக்கிறார். இந்த நீக்கம் பற்றி அவரது கருத்து என்ன என்று முதலில் கேட்டேன்.
நீக்கம் வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பா பண்ணிருக்காங்க. நான் வந்து நியாயம் கேட்க போனேன், நியாயத்தை விட்டுட்டு அநியாயமா இதை செஞ்சிருக்காங்க.
நீங்கள்
மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி ரெண்டு தடவை பஞ்சஞ்சு பேர் ஒரு இதே மதுரை மாநகரத்தையே கலைச்சாங்க. அத்தனை கட்சிக்காரனும் வேதனை போடுறாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், விசாரணை இல்லாம பண்றாங்க.
அதே
சமயத்தோட போய் சில நடவடிக்கைகள் தவறு, உட்கட்சி தேர்தல் தவறு நடக்குதுன்னு ஆதாரத்தை கொடுக்குறேன். அதுல எந்த நடவடிக்கையும் காணும். இதுல வேணும்னா என் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க.
கட்சியின் தலைவர் உங்களுடைய அப்பாவாகவும் இருக்கிறாரு, அவரே வந்து உங்க மேல வேணும்னு நடவடிக்கை எடுப்பாருன்னு நீங்க நம்பிக்கிறீங்களா?
அவர் எடுத்திருக்காரு, சொல்லியிருக்கேன். அவரை வந்து சில பேர் வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணிருக்காங்க, கட்டாயப்படுத்திருக்காங்க எடுக்க சொல்லி. அவர் எதுக்கு போய் இவ்வளோ அடிமையானாரு எனக்கு தெரியல. இவ்வளோ அடிமையா இருந்து பண்றாரு மற்றவங்களுக்கு.
மற்றவங்கன்னா யாரை சொல்றீங்க?
நீங்க கட்சி அதெல்லாம் கேட்காதீங்க. நான் சொல்றது மட்டும், நீங்க சொல்றது நான் கேட்குறேன், சொல்றது பதில் சொல்றேன். அவ்வளவுதான். கட்சியை வந்து அவர் தான் வளர்த்தாரு, இன்னைக்கு அவரே அழிக்கிறாரு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது.
இதை நீங்கள் அவரிடம் பேசி சரி செய்ய முடியாமல் போனதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க?
நான் அவர்கிட்ட பேசணுங்க, நியாயத்தை பேசினேன். அவர் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசினார், அவ்வளோதான். சரி, நான் வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. யாரோ கட்டாயப்படுத்தி நடவடிக்கை, அவருக்கு யாரோ பிளாக்மெயில் பண்ணி கட்டாயப்படுத்தி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏதாவது, அதாவது பொதுச் செயலாளர் அறிக்கையில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஏதாவது என்னை பற்றி அறிக்கையில் இருக்கா?
நீங்கள் வந்து
யாரோ பிசிஆர் ஆக்டில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை தூண்டியிருப்பாரு. இது வந்து 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 ஒருத்தருக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ளேயே, ஒரு கட்சிக்குள்ளேயே ஒருத்தன் பேர நடந்தால் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாதுன்னு ஏதாவது சட்டத்திட்டத்தில் இருக்கா, இல்லை தீர்மானம் போட்டிருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் வேணா யார் வேணா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கு கேட்கறதுக்கு எந்த கழகத்துலையும் இது மாதிரி கிடையாது, சட்டத்திட்டம் கிடையாது.
ஒரு பக்கம் கட்சிக்கு வெளியில இருக்கிற திமுக எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கருணாநிதிங்கிறவர் வந்து குடும்ப கட்சியாக அதை மாத்திட்டாருங்கிற விமர்சனத்தை தான் அவர் மேல வைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சொந்த மகனான நீங்க அதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க, ஜனநாயகம் இல்லை அப்படின்னு. இதுல
நான் குற்றச்சாட்டு கட்சி தொண்டனுக்காக நான் வாதாடுறேன். கட்சிக்காரன் கட்சியை வளர்த்தான், திமுக கட்சி பட்டு வளர்த்தவன். இன்னைக்கு வந்து ஏடிஎம்ல இருந்தவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு அவனெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்படி பண்ணா அது நியாயம் இல்லை. அதுக்கு நான் வாதாடினேன். அதுக்கு கிடைத்த தண்டனை, அதுக்கு கிடைத்த பரிசு, என்னுடைய பிறந்த நாளை கெடுக்கணும் வைக்கணுன்ற ஒரு எண்ணத்துல செஞ்சிருக்காங்க.
சரி, உங்களுடைய சகோதரரான மு க ஸ்டாலின் தான் உங்கள் மீதான நடவடிக்கைக்கு காரணம்னு நீங்க மறைமுகமா குறிப்புணர்த்துறீங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கலாமா?
நீங்க அதை பத்திலாம் நீங்க எப்படி வேணா, நான் உங்களுடைய யோகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது.
அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க?
அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னுடைய பிறந்த நாள் முடியட்டும், என்னுடைய ஆதரவாளர்கள் கழகத்தோட எல்லாம் வருவாங்க, அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் எந்த முடிவும் எடுப்பேன்.
இந்த பிரச்சனை வந்து வெளியில எப்போ தெரிய ஆரம்பிச்சதுன்னா, நீங்க வந்து கொடுத்த ஒரு தொலைக்காட்சி பேட்டியில கூட்டணி கட்சியை பத்தி, உங்க கட்சியில அடுத்த தலைவர் யாருங்கிறத பத்தி.
கூட்டணி கட்சின்னு வந்து சேரல, கூட்டணி எல்லாம் இல்லையே. கூட்டணி இல்லாத கட்சியை பத்தி என்னுடைய என்ன பர்சனலா ஒருத்தர் அட்டாக் பண்ணாரு, அதுதான் அவர் அட்டாக்
பண்ண. ஆனா அந்த சமயம்
நண்பர் என்ற முறையில நான் விஜயகாந்த் நல்ல முடிவு எடுப்பாருன்னு போன எலெக்ஷன்ல, சட்டமன்ற எலெக்ஷன்ல நான் பேட்டி கொடுத்தேன். அதுக்கு வந்து நாகரிகமா பதில் சொல்லிருக்கணும். அநாகரிகமான பதிலுக்கு நான் பதில் கொடுத்தேன் தவிர வேற ஒன்றும் சொல்லல.
நீங்க இப்படி சொன்னா கூட அந்த சமயத்துல திமுக தலைவரான
என்ன சொன்னா கூட அப்படின்றதெல்லாம் பேச தேவை. நான் சொன்ன கருத்து இதுதான்.
இல்ல, அது எப்படி புரிந்து கொள்ளப்படும் நீங்க பாக்கணும் இல்லீங்களா? அந்த சமயத்துல தேமுதிக அந்த வார்த்தையை சொல்லலைன்னா கூட உங்க அப்பாவும் கட்சி தலைவருமான கருணாநிதி அவர்கள் விஜயகாந்த் வந்து கூட்டணி அமைக்கணும் நாங்க விரும்புறோம்னு சொல்ற போது விஜயகாந்த பத்தி உங்களுடைய பழைய பகைமைக்கு அந்த குறிப்பிட்ட பேட்டியில பதில் கொடுக்கறதன் மூலமா
அதை நீங்க அதுதான் அப்படி சொன்னேன்.
நீங்கள் எவ்வளவுதான் விளக்கம் நியாயங்கள் சொன்னா கூட உங்களுடைய இந்த குறிப்பிட்ட செயல்பாடு நீங்கள் விரும்பும் உங்களுடைய தந்தையும் கட்சி தலைவருமான கருணாநிதியையும் அவருடைய கட்சியையும் பலவீனப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் உங்க மேல வைக்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில்
பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் நியாயத்துக்காக போறது என் மனசாட்சிக்கு தெரியும் நான் எப்படி நடந்துகிட்டேன்னு. அவ்வளவுதான். நான் மற்றவங்க வந்து பேசுறதுக்காக நான் ஒன்றும் என்ன அடிமையான அடுத்தவங்களுக்கு இருக்கிற அவசியம் கிடையாது. என்னோட மனசாட்சிப்படி நான் நடப்புவேன்.
மூக்க அழகிரியின் பேட்டியின் விரிவான ஒலி வடிவத்தை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நேயர்கள் கேட்கலாம். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் 2012 ஆண்டின் இறுதியிலும் 2013 ஆண்டின் முற்பகுதியிலும் விண்கற்கள் விழுந்த இடத்தை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க இடமாக பாதுகாக்குமாறு விஞ்ஞானிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். முன் எப்போதும் இல்லாத வகையில் இலங்கையில் கிடைத்த விண்கற்கள் பூமியை கடந்தும் உயிர்கள் வாழ்கின்றன என்பதற்கு நிரூபணம் என்று இலங்கையில் பிறந்தவரான பிரிட்டிஷ் விஞ்ஞானி சந்திரா விக்ரமசிங்கே பிபிசி தமிழோசையிடம் கூறினார். விண்ணுயிர் ஆய்வு விஞ்ஞானியான சந்திரா விக்ரமசிங்கவை செவ்வி கண்டவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
Discovery that occurred in Sri Lanka, or meteorites that fell in 2012, in December 2012.
இலங்கையில் 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் வானிலிருந்து விழுந்த கற்களை நானும் பிரிட்டன், ஜப்பான் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருக்கின்ற எனது சக விஞ்ஞானிகளும் ஆராய்ந்து பார்த்ததில் அவை உண்மையில் விண்கற்கள் தான் என்பதை முடிவு செய்திருக்கின்றோம். பொருணர்வையை அண்டிய அரளகங்கில் என்ற கிராமத்தில் விவசாயிகள் கண்டெடுத்திருந்த அந்த கற்களையும் அதன் தொடர்ச்சியாக அங்கு பொழிந்த விண்கல் மழையில் கிடைத்த கற்களையும் நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி இருந்தோம். ஆனால் ஆரம்பத்தில் அவை வளமையான விண்கற்களுக்குரிய அடிப்படை தகமைகளை கொண்டிருக்கவில்லை என்று கருதப்பட்டதால் பேராதனை பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் மட்டுமின்றி எங்களாலும் அவை விண்கற்கள் தான் என்பதை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இந்த கற்கள் இலங்கை மண்ணுக்குரியவை அல்ல, பூமியிலிருந்து உருவாகாமல் வானிலிருந்து விழுந்தவை தான் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டோம். ஏற்கனவே கிடைத்திருக்கின்ற விண்கற்களை விட முற்றிலும் வேறுபட்டிருந்தமையால் தான் அவர்களுக்கும் இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் நடத்தப்பட்ட உயர் ரக ரசாயன ஆய்வுகளின் முடிவில் இவை உண்மையில் விண்கற்கள் தான் என்பது உறுதியாகிவிட்டது என்று கூறிய பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க, இலங்கையில் கிடைத்த இந்த விண்கற்கள் முன்னெப்போதும் வழங்காத இன்னொரு புதிய அதுவும் விஞ்ஞான ஆதாரம் ஒன்றை தந்திருப்பதாகவும் தமிழோசையிடம் தெரிவித்தார். இந்த விண்கற்களில் நுண்ணுயிர் ஜந்துக்களின் படிமங்கள் இருப்பது வாத பிரதிவாதங்களின்றி உறுதியாகிவிட்டது. வானிலிருந்து விழுந்த இந்த விண்கற்களில் இவ்வாறான உயிர் படிமங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதன் மூலம் உயிர் என்பது பூமியையும் தாண்டிய பேரண்ட பண்புகளை கொண்டது என்பது நிரூபணமாகி இருக்கிறது. உயிர் என்பது பூமிக்குள் மட்டும் அகப்பட்ட ஒரு விடயம் அல்ல என்பதையே நாங்கள் கூற வருகின்றோம் என்ற பிரிட்டிஷ் விஞ்ஞானி சந்திரா விக்ரமசிங்கவிடம் பேராசிரியர் அவர்களே, இந்த கற்கள் பூமியில் வந்து விழுந்த பின்னர் தான் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவை பூமியில் வந்து சேர்ந்த பின்னர் கூட அவற்றில் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கலாம் அல்லவா என்று அவரிடம் கேட்டேன். இந்த கற்கள் பூமியில் நீண்ட காலத்துக்கு இருந்திருந்தால் நீங்கள் சொல்வது சரியாகப்படும். மழையில் நனைந்து பின்னர் ரசாயன மாற்றங்கள் நடந்திருக்கும் என்பதும் உண்மைதான். அதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் இங்கு நாங்கள் ஆராய்ச்சி நடத்திய கற்கள் விழுந்து சில மணி நேரங்களில் கண்டெடுக்கப்பட்டவை. அவை வானிலிருந்து விழுந்தவைதான் என்பதிலும் சந்தேகமில்லை. அதில் நுண்ணுயிர் ஜந்துக்களின் படிமங்கள் இருந்தன என்பதிலும் சந்தேகமில்லை என்றார் பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க. இந்த விண்கற்கள் விழுந்த இடத்தை வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிவிக்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடமும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நேற்று மாலை சந்தித்து பேசினேன். இலங்கையில் விழுந்த விண்கற்களின் முக்கிய தன்மை பற்றி அவருக்கு விளங்கப்படுத்தினேன். விண்கல் விழுந்த இடத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக பிரகடனப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த கோரிக்கை ஏற்ற ஜனாதிபதி உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
The meteorite fall of 2012 in Sri Lanka would be a turning point in the history of ideas.
இலங்கையில் விழுந்த இந்த விண்கற்கள் உயிர்கள் பூமிக்குள் மட்டும் அகப்பட்டவை என்று இருந்து வரும் சில இறையியல் கொள்கைகளுக்கும் மாறான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் இலங்கையில் பிறந்தவரான பிரிட்டிஷ் விஞ்ஞானி சந்திரா விக்ரமசிங்க தமிழோசியிடம் கூறினார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. கிழக்கு மாகாண சபை நிர்வாகத்தின் வெற்றிடங்களுக்கு புதிதாக வழங்கப்பட இருக்கும் நியமனங்களை இன விகிதாச்சார அடிப்படையில் ஆளணி சமப்படுத்தும் செயற்பாட்டுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபை நிர்வாகத்தில் ஏற்கனவே உள்ள ஆளணிகளையும் புதிதாக வழங்கப்படவுள்ள ஆளணிகளையும் மாவட்ட மட்டத்தில் சமப்படுத்த முற்படுவதாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டுகின்றது. இது தொடர்பில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள கிழக்கு மாகாண சபை அமர்வில் விவாதிப்பதற்கு தன்னால் அவசர பிரேரணையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றார் மாகாண சபை உறுப்பினர் இரா துரரட்னம்.
மாகாண முகாமத்துவ உதவியாளர் வகுப்பு 3 தொழில்நுட்பம் அல்லாத சேவை பதவிக்கு மாவட்ட அடிப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சைக்கென விண்ணப்பங்கள் கோரப்பட்டன. இதன் பிரகாரம் 21/9/2011 நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் பெறுபவர்கள் கடந்த வாரம் இணையதளம் மூலமாக அறிவிக்கப்பட்டு நேர்வு பரீட்சையும் கடந்த வாரம் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டன. இதில் குறிப்பாக திருகோணமலையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட முஸ்லீம்களின் வீதத்தை பார்க்க போனால் 40.4 வீதம். இது 172 பேர் 80 புள்ளிகளுக்கு மேல் பெற்றவர்கள். தமிழர்களை பொறுத்தவரையில் 30.6 வீதம் இனவீதாச்சார அடிப்படையில் திருவண்ணாமலையில் உள்ள தமிழர்களுக்கு 80 புள்ளிக்கு மேல் பெற்றவர்கள் 273 பேர். இதில் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் 115 பேர் முஸ்லீம்களுக்கு தெரிவு செய்யப்பட்டது திருவண்ணாமலையில் குறிப்பிடத்தக்கது. ஆனால் தமிழர்கள் 80 புள்ளிகளுக்கு மேல் பெற்றவர்கள் 273 பேராக இருந்தும் ஒருவர் கூட நியமனத்துக்கான நேர்வுப்படுத்திக்கு அழைக்கப்படவில்லை. இதே போல சிங்களாக்களை பொறுத்தவரையில் 27% சிங்கள மக்கள் இருந்தும் 184 பேர் 80 புள்ளிக்கு மேல் உள்ளவர் உள்ள நிலையில் 40 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஆளுநரின் கட்டளைக்கு அமைய இந்த ஒரு பக்க சார்பான தெரிவுகள் நடப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை
என்று கூறிய கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரரட்னம், அதிகாரிகளிடம் இதுபற்றி தாங்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் அங்கு திருப்திகரமான பதில் தங்களுக்கு கிடைப்பதாக இல்லை என்றும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார்.
இனவீதாரத்தை சமப்படுத்துவதற்காக தாங்கள் இந்த காரியங்களை செய்கின்றோம் என சில உயர் அதிகாரிகள் எங்களிடம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கடந்த காலத்தில் வழங்கப்பட்ட நியமனம் என்பது இனவீதாச்சார அடிப்படையில் வழங்கப்படவில்லை, திறமை அடிப்படையில் அது வழங்கப்பட்டது. பரீட்சையில் கூடுதலான புள்ளியை பெற்றவர்கள் தமிழர்களே. திறமை அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டவர்களை வீதாச்சார அடிப்படையில் பார்ப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதர்களுக்குரிய சமனான காரியமாகவே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கருதுகின்றது. ஆகவே ஏற்கனவே வழங்கப்பட்ட திறமை அடிப்படையில் வழங்கப்பட்ட நியமனத்தையோ அல்லது வீதாச்சார அடிப்படையில் வழங்கப்பட்ட நியமனத்தையோ தற்சமய நடைமுறையில் உள்ள இன வீதாச்சார மாவட்ட அடிப்படையில் சமப்படுத்த முயற்சிப்பது என்பது தமிழர்களுக்கு செய்கின்ற துரோகமாகவே கிழக்கு மாகாண சபையை நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. இதை நாங்கள் தடுத்து நிறுத்துவதற்காக நோக்கத்திலேயாகத்தான் நாங்கள் இந்த பிரேரணையை சபையில் முன்வைத்திருக்கின்றோம். சபையில் எங்களுக்கு தீர்வு கிடைக்காத கண்டிப்பாக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என்பதையும் தெளிவாக அழுத்தி எழுத்தி கூறி வைக்க விரும்புகிறோம்.
இது தொடர்பில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சர் IM முகமது மன்சூருடன் தொடர்பு கொண்ட போது இது பற்றி தான் அறிந்திருக்கவில்லை என்கின்றார்.
அப்ப அசம்பந்தமான சரியான தெளிவான நிலைப்பாடு அறியாமலுக்கு நான் கருத்து சொல்லி இல்லாது சுருக்கமாக சொல்ல போனா, யார் எந்த ஒரு இடத்துக்கும் பாகுபாடான முறையில அநியாயமான முறையில ஏதாவது விடயங்கள் கிழக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தி இருக்குமா இருந்தா அதை நாங்கள் நிச்சயமாக எழுதுப்போம். அதுக்கு நிச்சயமாக தொழிலத்தினுடைய பிரேரணையில நியாயம் காணுவோமாக இருந்தா நிச்சயமாக அவருக்கு ஆதரவு வழங்க தாங்க தயாரா இருக்கு. அப்படி நீங்க சொல்ற அளவுக்கு ஒரு பாரதமான செய்தியாக இதுவரைக்கும் நான் எனக்கு யாரும் சொல்ல இல்லை. இல்ல இல்ல ஏதாவது முறைப்பாடு இருக்கும் என்றால் நான் ஒரு கிழக்கு மாகாண சபை அமைச்சர் ஒரு உறுப்பினர் வகையில நான் எந்த இனத்துக்கு என்ன பாதிப்படுறாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எனக்கு எழுத்து கருத்து சொல்லுங்க, நான் அவங்களுக்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பேன். அவங்களுக்கு நியாயம் மறுக்கப்பட்டிருந்த நீதிக்கு மாற்றமாக நீதியை நிலைநிறுத்தணுங்கிறதுக்கான ஒரு அல்லது ஆதரிக்கணுங்கிற எங்களுடைய நிலைப்பாடு வந்து அதை எங்களுடைய ஆளுந்தர பிள்ளாக்களுக்கு ஒரு அதிருப்தியை கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க நீதிக்காக போராட அல்லது நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு இயக்கமாக அமைப்பாக முஸ்லீம் காங்கிரஸ்
என்றும் தனது பதிலில் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் அமைச்சர் IM முகமது மன்சூர்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். சம்பூரில் இடம்பெயர்ந்தவர்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் இலங்கை அரசு தனது புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் KS உதயகுமார்.
சாம்பூர் அதியுயர் பாதுகாப்பு வளையம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்களை மீள் குடியமர்த்துவது சம்பந்தமான அறிவித்தலொன்றை அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளது. இடம்பெயர்ந்த மக்கள் சிலர் தாக்கல் செய்த மனு ஒன்று சம்பந்தமாகவே சட்டமா அதிபர் இந்த விளக்கத்தை சமர்ப்பித்துள்ளார். இதன்படி மீள் குடியமர்த்தப்படவுள்ள ஒரு குடும்பத்துக்கு 20 பேர்ச் காணி வழங்கப்படவுள்ளது. அந்த காணியில் 440 சதுர அடியுடன் கூடிய வீடொன்று கட்டிக் கொடுக்கப்படும் என்றும் சட்டமா அதிபர் உச்சநீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார். இதற்கு மேலதிகமாக மின்சாரம், குடிநீர் ஆகிய பொது வசதிகளும் பெற்றுக் கொடுக்கப்படவுள்ளது. இந்த தீர்வு திட்டம் சம்பந்தமாக மனுதாரர்களை தெளிவுபடுத்துவதற்கு நடவடிக்கைகளை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபரை பணித்துள்ளது. இதன்படி அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்வு திட்டத்தை எதிர்வரும் 17 February பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்வதற்கும் உச்சநீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. சுமார் 6 வருடங்களுக்கும் மேலாக இடம்பெயர்ந்து வசித்து வரும் தன்னை மீள் குடியமர்த்துமாறு உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரிய சாம்பூர் வாசிகள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. அமெரிக்காவுடனான வருடாந்த ராணுவ ஒத்திகைக்கு தென்கொரியா தயாராகும் நிலையில் வடகொரியா அதனை நோக்கி சமாதான கரத்தை நீட்டியிருக்கிறது. நல்லிணக்கத்திற்கு வருமாறு அது அழைத்திருக்கிறது. அவை குறித்த பிபிசியின் லிசி வில்லியம்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பூபாலரத்னம் சேவகன்.
வடகொரியா தனது அண்டை நாடான தென்கொரியாவுக்கு சமாதான கரத்தை நீட்டியிருக்கின்றது. எதிர்ப்புணர்வை தரக்கூடிய இராணுவ நடவடிக்கைகள் அனைத்துக்கும் முடிவு காணும் வகையில் நல்லிணக்கத்துக்கு வருமாறு ஒரு பகிரங்க கடிதத்தை தென்கொரியாவுக்கு அது அனுப்பியிருக்கின்றது. அந்த பிராந்தியத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அணு ஆயுத பேரழிவை தடுக்க உதவுமாறு அது தென்கொரியாவை கோரியிருக்கின்றது. தென்கொரியா அமெரிக்காவுடனான தனது வருடாந்த இராணுவ ஒத்திகையை செய்வதற்கு சில வாரங்களுக்கு முன்னதாக இந்த கடிதம் வந்திருக்கின்றது. வடகொரிய தொலைக்காட்சி தனது அரசாங்கத்தின் பரிந்துரைகள் எப்படியானதாக இருக்காது என்று முழுமையான விவரங்களை வெளியிட்டது. எமது முக்கியமான பரிந்துரைகள் தென்கொரியா கூறுவது போல ஏமாற்றி சமாதானமோ அல்லது எமது சொந்த மக்களுக்கு எதிரான பிரச்சார போரோ அல்ல. இது சர்வதேசத்தின் தவறான கருத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு அறிக்கையோ அல்லது புதிய தூண்டுதல்களுக்கான சாக்கு போக்கோ கூட இல்லை என்று வடகொரியா கூறுகின்றது. வடகொரியாவின் தலைவரான கிம் யாங் உன் அவர்களின் சிறப்பு உத்தரவின் பேரில் வந்திருப்பதாக கூறப்படுகின்ற இந்த பகிரங்க கடிதம் உறவை மேம்படுத்துவதற்காக தென்கொரியா அனைத்து எதிர்ப்பு நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றது. தாம் ஏற்கனவே தென்கொரியாவை தூற்றுவதையும் பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் நிறுத்திவிட்டதாக கூறுகின்றது அது. ஆனால் தென்கொரிய அதிகாரிகள் தம்மை பற்றி இன்னமும் ஏன் சந்தேகத்தில் இருக்கின்றார்கள் என்று வடகொரியாவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 2 நாடுகளையும் ஒற்றுமைப்படுத்த எங்களுடைய அரசாங்கம் சாத்தியமான அனைத்தையும் செய்கின்றது. தென்கொரிய அதிகாரிகள் ஒரு வகை கடும் போக்காக நடப்பது எனக்கு கவலையை தருகின்றது. எந்த விதமான தாட்சணியமின்றி எங்களுக்கு எதிரான ஆத்திரமூட்டும் இராணுவ செயற்பாடுகளை அவர்கள் செய்கின்றார்கள் என்றார் ஒரு வடகொரிய பெண். வடகொரியாவின் ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக இந்த கடிதத்தின் சரத்தும் அது எழுதப்பட்டிருக்கின்ற காலமும் தென்கொரியா நடத்த இருக்கின்ற இராணுவ ஒத்திகை இலக்கு வைத்ததாகவே இருக்கின்றன. சில வாரங்களில் நடக்கவிருக்கும் வருடாந்த ஒத்திகை அமெரிக்காவுடன் இணைந்து நடத்தப்பட இருக்கின்றது. இதனை ஒரு போருக்கான தயாரிப்பாக பார்க்கின்ற வடகொரியாவுக்கு அது எரிச்சலை ஊட்டுகின்றது. கடந்த வருடத்தில் நடந்த ஒத்திகை அந்த கொரிய வளைகுடாவில் உடனடியாக பதட்டத்தை அதிகரிக்க செய்திருந்தது. தனது கோரிக்கைகளை எழுந்தமானமாக நிராகரித்துவிட வேண்டாம் என்ற எச்சரிக்கையுடனேயே வடகொரியாவின் தென்கொரியாவுடனான நல்லிணக்கத்துக்கான இந்த பிரேரணைகள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒத்திகை நடந்தால் வடகொரியா அடுத்து என்ன செய்யும் என்பதுதான் இப்பொழுது பலரது மனதில் இருக்கின்ற கேள்வியாகும்.
பிபிசியின் லிசி வில்லியம்ஸின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பூபாலரத்னம் சேவகன். நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் நேரம் தயாரித்து வழங்குகிறார் மணிவண்ணன்.
நேர்களே, இந்த வார நேர் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இன்று நம்முடன் இருக்கிறார் விமல் சொக்கநாதன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அலைவரிசை குறித்த விவரங்களை ஒருமுறை நேர்களுக்கு தரலாமே விமல்.
ஆமாம், தமிழிசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கும் நேர்கள் மாரிறவிட்டல் விரம்பரை 39 மீட்டரில் 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டரில் 9855 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டரில் 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகள் மூலம் கேட்கலாம். நமது ஒலிபரப்பை சரிவர மத்திய அலையில் கேட்க முடிவதில்லை என்கிறார் போலூர் நேயர் எஸ் அருண்குமார்.
நமது ஒலிபரப்பு மத்திய அலையில் ஒலிபரப்பாவதில்லை, சிற்றலை வரிசைகளிலும் இணையதளம் மூலமாகவும் மட்டுமே கேட்க முடியும். நேயரின் கருத்துக்கு நன்றி, அவர் இதை கவனிக்க வேண்டும். சரி, இனி மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே விமல்.
அமிர்தசரஸ் பொற்கோவில் நடவடிக்கைக்கு இந்தியா பிரிட்டன் உதவியை நாடியது என்று வந்திருக்கும் செய்தி பற்றியெல்லாம் ஆடுதுறைஞர் ஆர் பாலாஜி, பனிப்போர் காலத்தில் கூட இந்தியாவின் மேற்கத்திய எதிர்ப்பு வெறும் மேடையில் மட்டும்தான் ஒளிந்திருக்கிறது. பிரச்சனைகள் ஏற்படும் போது சோவியத் யூனியனிடம் உதவியை கேட்காமல் மேற்கத்தியர்களிடமே இந்தியா உதவியை கேட்டிருக்கிறது. மேற்கத்திய ஜனநாயக அமைப்புகள் அற்புதமாக முதிர்ந்திருக்கின்றன. 25 அல்லது 50 வருடங்கள் கழித்து பெரும்பாலான ரகசிய ஆவணங்கள் அரசினாலேயே வெளியிடப்படுகின்றன. இந்தியாவும் பழங்காலத்திய ரகசிய ஆவணங்களை வெளியிட வேண்டும். அப்போதுதான் வரலாற்றின் சில புனித பிம்பங்களை உரசி பார்க்க முடியும். மேலும் அண்டை நாடுகளுடனான போர்கள், அவசர நிலை பிரகடனம், கலவரங்கள் போன்றவற்றின் போது மத்திய அரசு எவ்வாறு செயல்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்தவரை அனைத்து ஆவணங்களையும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு வெளியிடுவதுதான் ஊகத்திற்கு வேலை இல்லாமல் செய்யும். எதிர்காலத்தில் இவை நிகழும் என்றுதான் நினைக்கிறேன் என்கிறார்.
இலங்கை தமிழக மீனவர் பிரச்சனைகள் குறித்து எழுதும் புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், இருதரப்பு மீனவர்களையும் சிறையிலிருந்து மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்து பிரச்சனையை தீர்க்க வழிகாண வேண்டும் என்கிறார்.
நதிகள் மாசடுவது பற்றி ஒலிபரப்பான பேட்டி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் எஸ் பாலசுப்ரமணியன், பால் விலையை விட குடிநீர் விலை அதிகம். குடிநீரை குளிர்பானமாக்கி தனியார் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடைக்கிறார்கள். அரசு நதிகளை தேசியமயமாக்கி எல்லோருக்கும் குடிநீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். மேலும் நதிகளையும் குடிநீர் ஆதாரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிறார்.
பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றது பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் அரசியல் நிலையை காணும்பொழுது அரசியல் வியாபாரிகளுக்கு எதிராக ஒரு நல்ல தலைவரை உருவாக்குவது கடினம். பண்ருட்டியார் இந்த முயற்சியில் தோல்வி கண்டபின் இதை தெரிந்து கொண்டிருப்பார் போலிருக்கிறது. இவர் விலகியதில் தவறே கிடையாது. மூழ்கும் கப்பலுக்குள் ஏன் மூச்சை பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? வெளியேறியதே உத்தமம் என்கிறார்.
தமிழ்நாட்டு ஊடகவியலாளர் பிரபாகரன் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டமை குறித்து எழுதும் வரதராஜன் பேட்டை நேயர் அலெக்சாண்டர், சர்வதேச அளவில் இந்தியர்களுக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை இந்திய அரசு அனுமதிக்கக்கூடாது என்கிறார்.
போலியோ தடுப்பு மருந்து தரும் தன்னார்வ பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பற்றி எழுதும் காரைக்கால் நேயர் லே ரமேஷ்குமார், இளம் சிறார்களை ஊனமுற்றோராக மாற்றுவது மட்டுமல்லாமல் கொன்று கொண்டிருக்கும் போலியோவை அடியோடு விரட்ட அரசுகள் முயன்று கொண்டிருக்கும் நேரத்தில் போலியோ சொட்டு மருந்து தரும் ஊழியர்களை கொல்வது என்பது மன்னிக்க முடியாத குற்றம் என்கிறார்.
அதிமுக பொதுக்குழு இந்திய தேர்தல் குறித்து நிறைவேற்றிய தீர்மானம் பற்றி எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, ஜெயலலிதா இந்திய பிரதமராக வருவது நடக்கவே நடக்காது, ஏனென்றால் வாஜ்பாய் அரசாங்கத்தை படாத பாடுபடுத்தியவர் என்பதை வட இந்திய அரசியல்வாதிகள் மறந்திருக்க மாட்டார்கள். ஜெயலலிதா அகலக்கால் வைக்க முயல்வது ஆபத்தானது, இருப்பதையும் இழந்துவிடக்கூடாது. தொண்டர்களான அடிமைகள் நன்கு ஜால்ரா போடலாம், ஆனால் 40 நிமிடங்களை வென்று அதிமுக என்ற எக்ஸ்பிரஸ் ரயில் டெல்லி செங்கோட்டை எக்ஸ்பிரஸாக மாறும் என்பதெல்லாம் புத்திசாலித்தனமான பேச்சாக எனக்கு தெரியவில்லை என்கிறார்.
பர்மிய தமிழர்கள் தொடரின் 13வது பகுதி பற்றி எழுதும் கல்பாக்கம் நேயர் சுகுமார், இந்த பகுதி பர்மிய தமிழ் சமூகங்களிடையே நிலவும் உறவு நிலைகளை எடுத்துக்காட்டியது. ஹிந்து வீடுகளில் புத்தர் படங்கள், தமிழ் பர்மிய திருமண உறவுகள், மொழி தொடர்புகள் என பல தகவல்கள் கிடைத்தன என்கிறார்.
கட்டாரில் இருந்து ஃபேஸ்புக் மூலம் கருத்து வெளியிட்டிருக்கும் நேயர் ஏசிம் கடாஃபி, உங்கள் செய்திகள் அனைத்தும் அருமை, ஆனால் நீங்கள் அடிக்கடி இஸ்லாமிய தீவிரவாதம் என்று கூறுவது மிகவும் வருத்தம். யாராவது தனிப்பட்டவர்களோ அல்லது குழுக்களோ சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அமைதியை குலைக்கிறவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டும். எனவே நீங்கள் இவர்களை இஸ்லாத்தோடு தொடர்படுத்தி இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இஸ்லாம் தீவிரவாதத்தை வன்மையாக கண்டிக்கிறது. மற்ற மதத்தினர் செய்வதை நீங்கள் மதத்தோடு தொடர்படுத்தி சொல்வதில்லையே. உதாரணமாக உல்ஃபா, நக்சலைட் இவர்களை எல்லாம் நீங்கள் இந்து தீவிரவாதிகள் என்று சொல்வதில்லையே. இது ஏன் என்று எனக்கு தெரியாது. இதுதான் ஜனநாயகமா என்று கேட்கிறார்.
நேரின் கருத்துக்கு நன்றி. எல்லா தீவிரவாதிகளையும் அவ்வாறு நாம் குறிப்பிடுவதில்லை. இஸ்லாம் மத கொள்கைகளை ஒரு அரசியல் ரீதியான சித்தாந்தமாக கொண்டு செயல்படுவர்கள்தான் அவ்வாறு வர்ணிக்கப்படுகிறார்கள். இதுபோல அதிதீவிர மத கொள்கைகளை வைத்துக்கொண்டு தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை மற்ற மதங்களில் அவர்கள் இருந்தாலும் அவர்களையும் அந்தந்த மத தீவிரவாதிகள் என்று வர்ணிப்பதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதில் ஒரு பக்க சார்பு என்பது இல்லை. எனினும் நேரின் கருத்துக்கு நன்றி.
இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் வெளிநாடுகளில் பணிபுரியும் போது வேலைக்கார பணியாளர்களை ஏன் அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு முன்னாள் இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரி என் ரவி தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் ஃபேஸ்புக் மூலம் பல நேயர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்.
மற்றொரு நேயர் அருள் ராமசாமி, ரவி பேசுவதன் மூலம் இவர்கள் மக்களுக்காக சேவை செய்ய மாட்டார்கள், மக்கள்தான் இவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது விமல். இத்துடன் இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர்கள் மணிமன்னன் மற்றும் விமல் சொக்கநாதன். அடுத்து தற்போதைய செய்தி ஒன்று. இந்திய அரசின் பத்மா விருதுகள் இன்று சற்று நேரத்திற்கு முன் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நடிகர் கமல்ஹாசன், கவிஞர் வைரமுத்து, கடம் வித்வான் டி எஸ் விநாயக் ராம் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தனக்கு இந்த விருது கிடைத்திருப்பது குறித்து நன்றி தெரிவித்திருக்கும் நடிகர் கமலஹாசன் இது தனக்கு கிடைத்த மிகப்பெரும் பேராக கருதுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.